ஓம் சாந்தி. April 4, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஆல்பாவையும் பீட்டாவையும் நினைவு செய்யுங்கள். இதனால் உங்களால் மிகவும் களிப்பூட்டுபவர்களாக முடியும். தந்தை மிகவும் களிப்பூட்டுபவராக இருப்பதனால் நீங்களும் கூட களிப்பூட்டுபவராக இருக்க வேண்டும். கேள்வி: ஏன் அனைவரும் தேவர்களின் சிலைகளால் கவரப்படுகின்றார்கள்? அவர்களிடம் இருக்கும் விசேஷமான குணம் யாது? பதில்: தேவர்கள் மிகவும் களிப்பூட்டுபவர்களும் தூய்மையானவர்களும் ஆவார்கள். அவர்களின் களிப்பூட்டும் சுபாவங்களால் அவர்களின் உருவங்கள் அனைவரையும் பெருமளவு கவர்கின்றன. தேவர்களிடம் உள்ள விசேஷ குணம் தூய்மையாகும். இந்த நற்குணத்தின் காரணமாகவே தூய்மையற்ற மனிதர்கள் தேவர்களின் சிலைகளுக்கு தலை வணங்குகின்றார்கள். அனைத்து தெய்வீக குணங்களையும் கொண்டிருப்பவர்களே களிப்பூட்டுபவர்களாக இருப்பதுடன் சதா சந்தோஷமானவர்களாகவும் இருப்பார்கள். ஓம் சாந்தி. பரமாத்மாவினதும் ஆத்மாக்களினதும் சந்திப்பானது மிகவும் அற்புதமானது. அத்தகைய எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் எத்தனை களிப்பூட்டுபவர்களாக இருக்க வேண்டும்! தேவர்கள் களிப்பூட்டுபவர்கள் அல்லவா? எவ்வாறாயினும் ராஜ்யமானது மிக பெரியது. அனைவரும் ஒரே அளவு களிப்பூட்டுபவர்களாக இருக்க முடியாது. ஆனால் சில குழந்தைகள் நிச்சயமாகவே மிகவும் களிப்பூட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். யாரால் களிப்பூட்டுபவர்களாக இருக்க முடியும்? சதா சந்தோஷமாக இருப்பவர்களாலும் தெய்வீக குணங்கள் கொண்டவர்களாலுமே ஆகும். ராதையும் கிருஷ்ணரும் மிகவும் களிப்பூட்டுபவர்களாகவே இருக்கின்றார்கள் இல்லையா? அவர்கள் பெருமளவு கவர்ச்சியை கொண்டிருக்கின்றார்கள். என்ன கவர்ச்சி? தூய்மையின் கவர்ச்சி. ஏனெனில் அவர்களின் ஆத்மாக்களும் சரீரங்களும் தூய்மையாகவே இருக்கின்றன. தூய்மையற்ற ஆத்மாக்கள் தூய்மையான ஆத்மாக்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்களின் பாதங்களில் வீழ்ந்து வணங்குகின்றார்கள். தூய்மையான ஆத்மாக்கள் அதிகளவு வலிமையை கொண்டிருக்கிறார்கள். தேவ விக்கிரகங்களின் முன்னால் சந்நியாசிகளும் நிச்சயமாக தலை வணங்குகிறார்கள். சிலர் மிகவும் அகங்காரத்துடன் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக தேவ விக்கிரகங்களின் முன்னாலும் சிவனின் முன்னாலும் தலை வணங்குவார்கள். அவர்கள் இறைவிகளின் விக்கிரகங்களுக்கு முன்னாலும் தலை வணங்குகிறார்கள். தந்தை களிப்பூட்டுகிறார். தந்தை உருவாக்கிய தேவர்களும் களிப்பூட்டுகிறார்கள். அவர்களிடம் அந்த தூய்மையின் ஈர்ப்பு உள்ளது. அவர்களின் அந்த ஈர்ப்பு இன்றும் அனைவரையும் தொடர்ந்து ஈர்க்கிறது. நீங்கள் லக்ஷ்மி நாராயணனை போன்று ஆகுகிறீர்கள் என நீங்கள் நினைத்தால் அவர்களிடம் உள்ள ஈர்ப்பினை நீங்களும் கொண்டிருக்க வேண்டும். இந்த நேரத்திற்குரிய உங்களுடைய ஈர்ப்பு அழியாதது ஆகுகின்றது. அனைவரின் ஈர்ப்பும் அழியாதது அன்று, அது வரிசைக்கிரமமானது. எதிர்காலத்தில் உயர் அந்தஸ்தை கோர இருப்பவர்களிடம் இங்கே அத்தகைய ஈர்ப்பு இருக்கும். ஏனெனில் அந்த ஆத்மாக்கள் தூய்மையானவர்கள் ஆகுகிறார்கள். குறிப்பாக நினைவு யாத்திரையில் இருக்கும் உங்களிடம் அதிகளவு ஈர்ப்பு காணப்படுகிறது. ஒரு யாத்திரையின் போது நிச்சயமாக தூய்மை கடைபிடிக்கப்படுகிறது. தூய்மையில் ஈர்ப்பு காணப்படுகிறது. தூய்மைக்கான ஈர்ப்பு நீங்கள் கற்கும் போதும் அந்த ஈர்ப்பினை ஏற்படுத்துகிறது. நீங்கள் இந்த வேளையில் அதனை புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு அவர்களின் லக்ஷ்மி நாராயணன் தொழில் என்னவென்று தெரியும். அவர்களும் தந்தையை அதிகளவில் நினைவு செய்திருப்பார்கள். அவர்கள் பெற்ற ராஜ்யம் நிச்சயமாக ராஜயோகத்தை கற்பதனூடாகவே பெறப்பட்டது. நீங்கள் இந்த வேளையில் இங்கு உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருவதற்காக வந்துள்ளீர்கள். தந்தை இங்கிருந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். நீங்கள் இந்த நம்பிக்கையை உறுதியாக்கிய வண்ணம் இங்கு வந்துள்ளீர்கள். அவர் அதே தந்தையும் எமது ஆசிரியரும் ஆவார். அவர் எங்களை தன்னுடன் திரும்பவும் அழைத்து செல்வார். நீங்கள் எப்போதும் இந்த நற்பண்புகளை கொண்டிருந்து சதா மலர்ச்சியாக இருங்கள். நீங்கள் தந்தையாகிய ஆல்பாவின் நினைவில் இருந்தால் மட்டுமே உங்களால் சதா மலர்ச்சியாக இருக்க முடியும். பின்னர் உங்களால் பீட்டாவை நினைவு செய்யக்கூடியதாக இருப்பதுடன் நீங்கள் மிகவும் களிப்பூட்டுபவராக ஆகுவீர்கள். நீங்கள் இங்கு களிப்பூட்டுபவர்களாக ஆகியுள்ளீர்கள் என்றும் எதிர்காலத்திலும் நீங்கள் களிப்பூட்டுபவர்கள் ஆகுவீர்கள் என்றும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்திற்குரிய கல்வி உங்களை அந்த அமரத்துவ தேசத்திற்கு அழைத்து செல்லும். உண்மையான பாபா உங்களை உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வைக்கிறார். இந்த உண்மையான வருமானம் 21 பிறவிகளுக்கு உங்களுடனேயே செல்லும். பின்னர் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் சம்பாதிப்பது எதுவாயினும் அது தற்காலிக சந்தோஷத்திற்கே ஆகும். அது உங்களுடன் எல்லா வேலைக்கும் வராது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த கல்வியில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் எளிமையானவர்கள், சாதாரணமானவர்கள். உங்களுக்கு கற்பிப்பவரும் மிகவும் எளிமையான சாதாரணமான வடிவில் இருக்கிறார். எனவே கற்பவர்களும் எளிமையாக இருக்க வேண்டும். இல்லாவிடின் அவர்கள் தர்ம சங்கடப்படுவார்கள். நாம் எவ்வாறு அதிக விலை உயர்ந்த ஆடைகளை அணிய முடியும்? எமது அம்மாவும் பாபாவும் மிகவும் எளிமையானவர்கள். எனவே நாமும் எளிமையாக இருப்போம். ஏன் நீங்கள் மிக எளிமையாக இருக்கிறீர்கள்? ஏனெனில் நீங்கள் எளிமைக்குரிய நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது வீடு திரும்ப வேண்டும். எவரும் இங்கு திருமணம் செய்வதில்லை. இருவர் திருமணம் செய்யும் வேளையில் பெண் எளிமையாக இருப்பார். அவள் பழைய ஆடைகளை அணிந்து தனது சரீரத்தில் எண்ணெய் தேய்ப்பாள். ஏனெனில் அவள் தனது புகுந்த வீட்டிற்கு செல்கிறாள். அவள் ஒரு பிராமண தரகரினோடாக நிச்சயம் செய்யப்படுகிறாள். நீங்களும் உங்களுடைய புகுந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் இந்த ராவண தேசத்திலிருந்து ராம தேசத்திற்கு, அதாவது விஷ்ணு தேசத்திற்கு செல்ல வேண்டும். எளிமையாக இருக்கும் சம்பிரதாயம் பின்பற்றப்படுகிறது. அதனால் சரீரம் அல்லது ஆடைகளின் எந்த விதமான அகங்காரமும் இருக்காது. ஒருவரிடம் விலை மலிவான சேலை இருந்து இன்னொருவரிடம் உள்ள மிக நல்ல சேலையை பார்க்கும்போது அவருக்கு அதனை பற்றிய எண்ணங்கள் தோன்றும். அந்த நபர் எளிமையாக இல்லை என இந்த பெண்மணி நினைப்பார். எவ்வாறாயினும் நீங்கள் எளிமையாக இருந்து எவருக்காயினும் இந்த மேன்மையான ஞானத்தை மேன்மையான போதையுடன் வழங்கும்போது அந்த அம்பு இலக்கை தாக்கும். நீங்கள் பாத்திரங்களை அல்லது ஆடைகளை கழுவும் போது யாராவது உங்களுக்கு முன்னால் வந்தால் நீங்கள் உடனடியாக அவருக்கு ஆல்பாவை நினைவூட்டுங்கள். நீங்கள் அந்த போதையுடன் எளிமையான ஆடைகளை அணிந்து மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை வழங்கும் போது உங்களுக்கு இத்தகைய மேன்மையான ஞானம் இருப்பதை பார்த்து அவர்கள் வியப்படைவார்கள். இதுவே கடவுளால் வழங்கப்பட்ட கீதை ஞானமாகும். ராஜயோகமே கீதா ஞானமாகும். உங்களுக்கு இத்தகைய போதை உள்ளதா? பாபா தனது சொந்த உதாரணத்தை வழங்குகிறார். உதாரணமாக, நான் சில குழந்தைகளுடன் ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு மாணவர் எனக்கு முன்னால் வந்தால் நான் உடனடியாக அவருக்கு தந்தையின் அறிமுகத்தை வழங்குகிறேன். யோக சக்தியாலும் வலிமையாலும் அந்த நபர் அங்கு நின்று, இவர் மிக எளிமையாக இருக்கிறார், எனினும் இந்தளவு சக்தியை கொண்டிருக்கிறார் என வியப்பார். அவரால் எதனையும் கூற இயலாதிருக்கும். அவரின் உதடுகளிலிருந்து எந்தவிதமான வார்த்தைகளும் வெளிவராது. எவ்வாறு நீங்கள் சத்தத்திற்கு அப்பால் செல்கிறீர்களோ அவ்வாறே அவரும் சத்தத்திற்கு அப்பால் செல்வார். நீங்கள் உங்களுக்குள் இந்த போதையை கொண்டிருப்பீர்கள். யாராவதொரு சகோதரர் அல்லது சகோதரி வரும்போது அவரை நிற்க வைத்து உலக அதிபதிகள் ஆகுவதற்கான வழிகாட்டல்களை அவர்களுக்கு வழங்குங்கள். அந்த போதை உங்களுக்குள் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய இந்த ஆழமான அன்பில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். பாபா எப்போதும் கூறுவார், உங்களுக்கு இந்த ஞானம் உள்ளது, ஆனால் அங்கு யோக சக்தி இல்லை. தூய்மையை பேணுவதுடன் நினைவில் இருப்பதன் மூலம் உங்களால் சக்தியை விருத்தி செய்ய முடியும். நீங்கள் நினைவு யாத்திரையினூடாக தூய்மையாகுகிறீர்கள். நீங்கள் வலிமையை பெறுகிறீர்கள். இந்த ஞானம் செல்வத்திற்குரிய விஷயமாகும். கல்வி கற்று ஒரு கலை முதுமானி பட்டதாரி அல்லது கலை பட்டதாரி ஆகிய பின்னர் அதற்கேற்ப சம்பளத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இங்கு இது வேறுபட்ட விஷயமாகும். பாரதத்தின் புராதன யோகம் மிகவும் பிரபல்யமானது. இது நினைவாகும், தந்தையே சர்வசக்திவான். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து சக்தியை பெற்றுக்கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மாக்கள் மற்றும் பாபாவின் குழந்தைகள் என்ற உணர்வினை உள்ளே கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறாயினும் நீங்கள் பாபாவை போன்று தூய்மையானவர்கள் அல்லர். நீங்கள் இப்போது அவ்வாறு ஆக வேண்டும். இது இப்போது உங்களுடைய இலக்கும் குறிக்கோளும் ஆகும். நீங்கள் யோகத்தினூடாக தூய்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். மிக விசேஷமான அதி அன்பிற்குரிய குழந்தைகள் நாள் முழுவதும் இந்த எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். யாராவது வரும்போது அவர்களுக்கு பாதையை காட்டுவதுடன் அவர்கள் மீது கருணை கொள்ளுங்கள். ஏனெனில் அந்த உதவியற்ற அப்பாவி மக்கள் குருடர்களாக இருக்கிறார்கள். குருடர்கள் வழிகாட்டுவதற்காக ஓர் ஊன்றுகோலை பயன்படுத்துகிறார்கள். அந்த மக்கள் அனைவரும் குருடர்கள். அவர்களுக்கு இந்த மூன்றாவது ஞான கண் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் இப்போது மூன்றாவது ஞான கண்ணை பெற்றுள்ளீர்கள். எனவே இப்போது உங்களுக்கு அனைத்தும் தெரியும். எங்களுக்கு இந்த வேளையில் முழு உலகினதும் ஆரம்பம் மத்தி இறுதியை பற்றி தெரியும். அந்த விஷயங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. தீயதை கேட்காதீர்கள் அல்லது தீயதை பார்க்காதீர்கள் என்பதை முன்னர் நீங்கள் அறிவீர்களா? ஏன் அந்த உருவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன? உலகிலுள்ள எவரும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் இப்போது அதனை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை எவ்வாறு ஞானம் நிறைந்தவரோ அவ்வாறே அவரின் குழந்தைகளான நீங்களும் உங்களுடைய முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக ஞானம் நிறைந்தவர்களாகிறீர்கள். சில குழந்தைகள் மிகவும் போதை கொண்டிருக்கின்றார்கள். ஆஹா, நீங்கள் பாபாவின் குழந்தைகளாகி ஆனால் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியையும் பெறாவிட்டால் அவரின் குழந்தை ஆகியதிலிருந்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ஒவ்வொரு இரவும் உங்கள் அட்டவணையை சோதித்து பாருங்கள். பாபா ஒரு வியாபாரி ஆவார். வியாபாரிகள் தமது கணக்கை இலகுவாக பேணுவதுண்டு. அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு எவ்வாறு கணக்கு வைத்திருப்பது என்பதும் தெரியாது. எவ்வாறு பேரம் பேசுவது என்பதும் தெரியாது. வியாபாரிகள் இதனை மிக நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வியாபாரிகள். உங்கள் லாப நட்டத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் கணக்குகளை ஒவ்வொரு நாளும் சோதியுங்கள். உங்கள் கணக்குகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் லாபமா அல்லது நட்டமா ஈட்டுகிறீர்கள் என பாருங்கள். நீங்கள் வியாபாரிகள். அப்படித்தானே? பாபா வியாபாரி என்றும் இரத்தின வியாபாரி என்றும் நினைவு கூறப்படுகின்றார். அவர் இந்த அழியாத ஞான ரத்தினங்களுடன் வியாபாரம் செய்கின்றார். நீங்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இதனை புரிந்து கொள்கிறீர்கள். அனைவருக்கும் கூர்மையான புத்தி உள்ளது என்றில்லை. அவர்கள் ஒரு காதால் கேட்டு மறு காதினால் வெளியே விட்டு விடுகிறார்கள். அவர்களின் புத்தியில் உள்ள ஓட்டையால் அது வெளியேறி விடுகிறது. அவர்களால் தமது புத்திகளை நிரப்ப முடியவில்லை. தந்தை கூறுகிறார், செல்வம் ஒருபோதும் நீங்கள் அதை தானம் செய்வதனால் இல்லாமல் போவதில்லை. இவை இந்த ஞானத்தின் அழியாத ரத்தினங்கள் ஆகும். தந்தையே ரூப் மற்றும் வசந்த் ஆவார். அவர் ஓர் ஆத்மா. அவர் தனக்குள் ஞானத்தை கொண்டிருக்கிறார். அவருடைய குழந்தைகளாகிய நீங்களும் ரூப் மற்றும் வசந்த் ஆவீர்கள். இந்த ஞானம் அனைத்தும் ஆத்மாவில் பதிந்துள்ளது. ஆத்மா மிக சிறியதாக இருந்தாலும் அவருக்கும் ஒரு வடிவம் உள்ளது. அவருக்கு ஒரு வடிவம் உள்ளதல்லவா? எவ்வாறு ஆத்மா உணரப்படுகிறாரோ அவ்வாறே பரமாத்மாவையும் உணர முடியும். மக்கள் சோம்நாதரை, அமிர்தத்தின் பிரபு, வழிபடுகிறார்கள். ஆனால் எவ்வாறு அவர்களால் இத்தகையதொரு சிறிய நட்சத்திரத்தை வழிபட முடியும்? அவர்கள் வழிபடுவதற்காக பல லிங்கங்களை உருவாக்குகிறார்கள். அவர்கள் கூரை அளவிற்கு சிவலிங்கங்களை உருவாக்குகிறார்கள். உண்மையில் அவர் மிக சின்னஞ்சிறியவர். ஆனால் அவருடைய அந்தஸ்தோ மிக மேன்மையானது. தவம் செய்வதாலோ அல்லது யாகங்கள் வளர்ப்பதாலோ எவராலும் எதனையும் அடைய முடியாது என தந்தை சென்ற கல்பத்திலும் உங்களுக்கு கூறியுள்ளார். இவை அனைத்தையும் செய்த வண்ணம் அவர்கள் தொடர்ந்தும் கீழிறங்கி வந்துள்ளார்கள். அவர்கள் தொடர்ந்தும் ஏனியில் கீழிறங்கி வந்துள்ளார்கள். உங்களுக்கு இது இப்போது உங்களின் ஏறுகின்ற ஸ்திதியாகும். பிராமணர்களாகிய நீங்கள் முதலாம் இலக்க ஜீனி பூதங்கள். தனக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய தராவிட்டால் அனைவரையும் விழுங்கிவிடுவதாக கூறிய ஜீனி பூதத்தின் கதை ஒன்று உள்ளது. எனவே ஏனியில் மேலேயும் கீழேயும் செல்லுகின்ற பணி அதற்கு கொடுக்கப்பட்டது. எனவே அதற்கு ஏதாவதொரு பணி வழங்கப்பட்டது. பாபாவும் உங்களுக்கு கூறியுள்ளார், நீங்கள் இந்த எல்லையற்ற ஏணியில் கீழிறங்கி பின்னர் மேலே ஏறுகிறீர்கள். நீங்கள் மட்டுமே ஏணியில் முழுமையாக கீழே இறங்கி பின்னர் அதன் உச்சிக்கு ஏறுகிறீர்கள். நீங்கள் ஜீனி பூதங்கள். வேறு எவரும் இந்த ஏணியில் முழுமையாக ஏறுவதில்லை. நீங்கள் முழு ஏனியினதும் இந்த முழுமையான ஞானத்தை பெற்றுக்கொண்டதன் மூலம் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் பின்னர் மீண்டும் கீழே இறங்கி பின்னர் மீண்டும் மேலே ஏறுகிறீர்கள். தந்தை கூறுகிறார், நான் உங்கள் தந்தை. நீங்கள் என்னை தூய்மையாக்குபவர் என்று அழைக்கிறீர்கள். நானே சர்வசக்திவான். ஏனெனில் ஆத்மாவாகிய நான் 100% என்றும் தூய்மையானவர். புள்ளியாகிய நான் அதிகாரி ஆவேன். நான் சகல சமய நூல்களினதும் இரகசியங்கள் அனைத்தையும் அறிவேன். இது ஓர் அற்புதமாகும். இந்த ஞானம் அனைத்தும் அதி அற்புதமானது. ஆத்மாவில் 84 பிறவிகளின் அழியாத பாகம் பதிந்துள்ளது என்றும் அதனை ஒருபோதும் அழிக்க முடியாது என்றும் நீங்கள் ஒருபோதும் செவிமடுத்திருக்க மாட்டீர்கள். ஆத்மா அதனை எல்லா வேளையும் தொடர்ந்து நடிக்கிறார். 84 பிறவி சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. இந்த ஆத்மா 84 பிறவிகளின் பதிவுகளால் நிறைந்துள்ளார். இத்தகையதொரு சின்னஞ்சிறிய ஆத்மா இந்தளவு ஞானத்தை கொண்டுள்ளார். பாபாவிடம் இந்த ஞானம் உள்ளது. குழந்தைகளாகிய உங்களிடமும் இந்த ஞானம் உள்ளது. நீங்கள் இத்தகைய பெரிய பாகத்தை நடிக்கிறீர்கள். இந்த பாகங்கள் ஒருபோதும் அழிய மாட்டாது. ஆத்மாவை கண்களால் காண முடியாது. அது ஒரு புள்ளி வடிவமானது. பாபா கூறுகிறார், நானும் அவ்வாறே ஒரு புள்ளி ஆவேன். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் எல்லையற்ற துறவிகளும் ராஜரிஷிகளும் ஆவீர்கள். நீங்கள் அதிகளவு போதை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ராஜரிஷிகள் சம்பூர்ணமாக தூய்மையானவர்களாக இருப்பார்கள். ராஜரிஷிகள் சூரிய சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள். ஆனால் நீங்கள் இப்போது செய்வதை போன்று அவர்கள் இங்கேயே தமது ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் இப்போது விடைபெறப் போகிறீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் படகோட்டியின் நீராவி கப்பலில் அமர்ந்திருக்கிறீர்கள். இது அதி புண்ணிய சங்கம யுகம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நிச்சயமாக பழைய உலகிலிருந்து புதிய உலகிற்கு அமைதி தாமத்தினூடாக செல்ல வேண்டும். குழந்தைகளே, இது சதா உங்களுடைய புத்திகளில் இருக்க வேண்டும். நாங்கள் சத்திய யுகத்தில் இருந்தபோது வேறு எந்த நாடுகளும் இருக்கவில்லை. எமது ராஜ்யம் மட்டுமே இருந்தது. நாம் இப்போது யோக சக்தியால் மீண்டும் எமது ராஜ்யத்தை கோருகிறோம். யோக சக்தியால் மட்டுமே உலக ராஜ்யம் பெறப்படலாம் என விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. எவராலும் அதனை பௌதீக சக்தியால் பெற முடியாது. இது எல்லையற்றதொரு நாடகமாகும். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தந்தை இந்த நாடகத்தின் விளக்கத்தை அளிக்கிறார். அவர் உலகின் வரலாறு மற்றும் புவியியலை ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறார். நீங்கள் சூட்சும வதனம் மற்றும் அசரீரி உலகின் ரகசியங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். அவர்களின் ராஜ்யம் பௌதீக உலகில் இருந்தது, அதாவது அது எமது ராஜ்யமாக இருந்தது. நீங்கள் எவ்வாறு ஏனியில் கீழிறங்கி வந்தீர்கள் என்பதை நீங்களும் மீள நினைவு செய்கிறீர்கள். ஏனியில் மேலேயும் கீழேயும் செல்கின்ற நாடகம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்திகளில் உள்ளது. எவ்வாறு உலக வரலாறும் புவியியலும் மீண்டும் நிகழ்கிறது என்பது இப்போது உங்களுடைய புத்திகளில் உள்ளது. நாம் இதில் கதாநாயக கதாநாயகி பாத்திரங்களை ஏற்று நடிக்கிறோம். நாம் தோல்வியடைந்து பின்னர் வெற்றியாளர்கள் ஆகினோம். இதனாலேயே நாம் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் என்று அழைக்கப்படுகிறோம். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் இப்போது எளிமையான நிலையில் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் மிக எளிமையானவர்களாக சாதாரணமாக இருக்க வேண்டும். சரீரம் அல்லது ஆடைகளின் அகங்காரம் சிறிதளவேனும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு செயல்களை செய்யும் போதும் தந்தையின் நினைவின் மேன்மையான போதை இருக்க வேண்டும். 2. நீங்கள் எல்லையற்ற துறவிகளும் ராஜரிஷிகளும் ஆவீர்கள். இந்த போதையில் இருப்பதுடன் தூய்மையானவர்கள் ஆகுங்கள். இந்த ஞான செல்வத்தால் நிறைந்து அதனை தானம் செய்யுங்கள். உண்மையானதொரு வர்த்தகராகி உங்களுடைய நினைவு அட்டவணையை பேணுங்கள். ஆசீர்வாதம். உங்களை ஒரு சேவையாளராக கருதுவதன் மூலம் ஒரு பணிவுள்ள இதயமுள்ள கருவியாக தலை வணங்குவதுடன் மற்றவர்களையும் தலை வணங்குவதற்கு தூண்டுவீர்களாக. தனது ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் தந்தையிடம் அர்ப்பணிக்கும் ஒருவர் ஒரு கருவி எனப்படுகிறார். நீங்கள் ஒரு கருவி ஆகுவது என்றால் உங்களையே ஒப்படைப்பதாகும். தலை வணங்கும் ஒருவர் பணிவான இதயத்தை கொண்டவர் எனப்படுகிறார். உங்களின் சமஸ்காரங்களாலும் எண்ணங்களாலும் எந்தளவிற்கு நீங்கள் தலை வணங்குகிறீர்களோ அந்தளவிற்கு இந்த உலகம் உங்களுக்கு தலை வணங்கும். தலை வணங்குதல் என்றால் மற்றவர்களையும் தலை வணங்குவதற்கு தூண்டுவதாகும். மற்றவர்கள் எனக்கு தலை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. உண்மையான சேவையாளர்கள் எப்போதும் தலை வணங்குவார்கள். அவர்கள் எந்தவிதமான அதிகார தோரணையையும் காட்டுவதில்லை. ஸ்லோகம்: இனியும் பிரச்சனைகளின் சுரூபமாக இருக்காதீர்கள், தீர்வுகளின் சுரூபமாகுங்கள். அவ்யக்த சமிக்கை: மேன்மை ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். மகாத்மாக்களான நீங்கள் சதா ஏனைய ஆத்மாக்கள் அனைவருக்காகவும் இனிமையான மகத்தான எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் தந்தையின் சுபாவம் சதா உபகாரம் செய்வதே ஆகும். அவரிடம் கருணை நிறைந்த உணர்வுகள், அனைவரையும் ஈடேற்றும் உணர்வுகள், இனிமை மற்றும் பணிவான உணர்வுகள் உள்ளன. ஆகவே உங்களின் சுபாவத்தையும் அதை ஒத்ததாக ஆக்குங்கள். கூர்மையாக பேசுதல் அல்லது வலுவை பிரயோகித்தல் என்ற சுபாவத்தை கொண்டிருத்தல் பிராமண வாழ்க்கையில் பெரியதொரு தடை ஆகும். இப்போது இத்தகைய சுபாவத்தை மாற்றுங்கள். ஓம் சாந்தி.